بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا، صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، صدق رسوله النبي الكريم. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒரு கண்ணியமான மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக வேண்டி, உம்மத்துடைய நேர்வழிக்காக வேண்டி எந்த மாதத்துல உலகத்துக்கு வந்து பிறந்தார்களோ அதே மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வலமை இருந்தது. சில காலங்களுக்கு, சில நேரங்களுக்கு பொருத்தமான விஷயங்களை மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவாங்க. அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைய ஞாபகம் ஊட்டுவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த வரலாற பார்க்கிறது வெறுமனே ஒரு சம்பவத்தை கேட்டு போறது நோக்கம் இல்ல. இந்த இடத்துல ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைய பேசுறோம் என்றா, ஃபுகஹாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு புள்ள பிறந்து புள்ளைக்கு 5-6 வயசு விளங்குற வயசு வரக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு உம்மா வாப்பாவுக்கும் கருவு வாஜிப் கடமையாகும். அந்த புள்ளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, எங்க நபி பட்டம் கிடைச்சது, எங்க வஃபாத் ஆகினாங்க, எங்க ஹிஜ்ரத் போனாங்க என்ற விஷயங்களை படிச்சு கொடுக்கிறது வாஜிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில தான் அல்லாஹ் வெற்றியை வச்சிருக்கிறான். லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரிகளை வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது கட்டாயமாக்கி வச்சிருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை படிக்கிறது கட்டாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க: லா யுஃமினு அஹதுக்கும், உங்கள யாருமே ஈமான் கொள்ள மாட்டீங்க எதுவரைக்கும் நான் அந்த மனிதருக்கு அவருடைய வாப்பா அவருடைய புள்ள முழு மனித சமுதாயத்தையும் விட அந்த மனுஷனுக்கு நான் விருப்பம் உள்ளவனாக மாறும் வரைக்கும் அந்த மனிதன் ஈமான் கொள்ள முடியாது. நாங்க உண்மையான ஈமான்தாரியாக மாறுறதாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழுமையான முஹப்பத் எங்க உள்ளத்துக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத் வரத்துக்கு ஒரு ஆக பெரிய காரணம் தான் எங்கட உள்ள அவங்கள பத்தி விளங்குறது, அவங்கட வாழ்க்கைய படிக்கிறது எங்கட உள்ளத்துக்கு முஹப்பத் வரத்துக்கு காரணமாக. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, வெறுமனே கேட்கிறது அதோட உற்றதின் இல்லாம இந்தையோடு நாங்க நீயத்து வச்சோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாசத்துல அவங்கள வரலாற கேட்கிறோம், நாங்க எங்கட வாழ்க்கைய அவங்கட வாழ்க்கைய போல மாத்தோடும், எங்கட உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பும் செயலும் வார்த்தைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ்ந்தத போல நாங்க மாத்தோடும், எங்கட உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல என்ன கவலை எடுத்து பாடுபட்டாங்களோ அந்த கவலை எங்கட உள்ளத்துக்கு வரணும் என்று நீங்க யோசிக்கணும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைய படிக்கிறதுக்கு முன்னால அவங்களோட குடும்பம் எப்படியா பட்டது, எப்படியான ஒரு குடும்பத்தில வந்தாங்க, எவ்வளவு கண்ணியமான குடும்பத்தில வந்தாங்கன்னு பாக்குறதும் அவசியமாக இருக்கு. அந்த அடிப்படையில கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒரு ஆயத்த ஓத போற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஓதிக்கிறாங்க, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் என்ற உள்ள ஆயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் குர்ஆனுடைய சில வார்த்தைகளுக்கு பரக்கராத்துகள் இருக்குது, பல வழிமுறைகள்னு ஓதுவாங்க. இந்த முறையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஸுஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஓதி போட்டு சொல்லுவாங்க, லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் உங்களுக்கிட்ட ஒரு தூதுவர் வந்திருக்கிறாரு, மின் அன்புசிக்கும் உங்கள்ல இருந்த ஒரு நபியை அனுப்புறேன் என்று இருக்குது. உங்கள்ல சிறந்த ஒரு நபி அனுப்பியிருக்கிறோம், வம்சத்திலையும் சரி குடும்ப கௌரவத்திலையும் சரி ஒரு சிறந்த ஒரு நபி அனுப்பியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன அன்ஃபஸுக்கும் நான் உங்கள்ல கண்ணியமான சிறந்தவரே. எதில் நசபன் வசிஹரன் வஹசபன், குடும்பத்தாலையும் வம்ச வெளியாலையும் குடும்ப கண்ணியத்தால உங்கள் அனைவரையும் விட நான் சிறந்தவரே. லைஸ ஃபீ ஆபாயி மில்லதுன் ஆதம் ஸஃபாஹுன் குல்லுஹா நிகா. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து ஏன குடும்பம் வரைக்கும், என்னோட வரைக்கும், எனக்கு வரைக்கும் ஏன வம்சத்துல யாருமே ஜினா செஞ்சில்ல, எல்லாமே பத்தினித்தனமாக இருந்து நிகா செஞ்சவங்க தான் ஏன வம்சத்துல வந்தவங்க. இப்னு முன்ஜிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ரிவாயத் செய்றாங்க, அவங்க சொல்றாங்க, மா பகத் இம்ராத்து நபியின் கத், எந்த ஒரு நபித பொண்டாட்டியும் மனைவியும் ஜினா செஞ்சில்ல வாழ்க்கையில, காஃபிராக இருந்திருக்கிறாங்க ஜினா செஞ்சில்ல வாழ்க்கையில, வாழ்க்கையில ஜினா செஞ்சில்ல, செல்லி போட்டு விளங்கப்படுத்துறாங்க. ஒரு நபியுடைய மனைவியே ஜினா செஞ்சில்லாட்டி ஒரு நபியுடைய தாய், எந்த தாயிட வயிற்றுக்குள்ளிருந்து நபிமார்கள் பிறக்குறாங்களோ அந்த தாய்மார்கள் நிச்சயமாக ஜினா செஞ்சிருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வம்சம் கண்ணியமான வம்சம் மட்டுமில்ல, பத்தினியான வம்சமாக இருக்குது. அந்த வம்சம் தான், அந்த வம்சத்தை பத்தி ஒரு தடவை ஆரம்ப கால மக்காவுடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அரசர்களின் பக்கம் பல தூதுவர் அனுப்பினாங்க. அந்த அடிப்படையில ரோமுடைய மன்னன் கைசர் கிட்ட சில தூதுவர் அனுப்புறாங்க. அந்த தூதுவர்கள் பின்னாலே அபு சுஃபியானும் போறான், அவங்களை பொய்ப்படுத்தணும் என்று போன நேரத்தில் அந்த கைசர் மன்னர் ஒரு கேள்வி கேட்டாரு, கைஃப நஸ்ரமுஹு ஃபீகும், நீங்க முஹம்மத் என்று சொல்றீங்க, நீங்க முஹம்மத் என்று சொல்றீங்களே ஒரு நபி வந்திருக்கிறார் என்று முதலாவது கேட்ட கேள்வி, அவருடைய வம்ச வழிபாடு எப்படி? அரபிகள்ட்ட பழக்கம் ஒன்று பொய் பேச மாட்டாங்க, என்ன நிர்பந்தமா நிலைமையாக இருந்தாலும் உண்மையை பேசுவாங்க. சொன்னாங்க, ஹுவ ஃபீனா ஸூ நஸபின், சில ரிவாயத்துல சொன்னாங்க, ஹுவ ஃபீ ஹஸபின் மா லா யஃதுலு அலைஹி அஹத், யாரும் அடையாத ஒரு கண்ணியமான குடும்பத்தில வந்தவரு, யாரும் அடையாத ஒரு கண்ணியமான குடும்பத்தில வந்தவரு. அப்ப அந்த கைசர் மன்னன் சொன்னான், வகதாலிக ருஸுல் துபஅத் ஃபி அஹ்சாபி கௌமிஹா, நபிமார்கள் வாரதாக இருந்தா அந்த காலத்துல உள்ள கண்ணியமான குடும்பங்கள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் ஒரு கண்ணியமான குடும்பம். அந்த குடும்பம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரத் இப்னு கஅப் இப்னு லுஐ இப்னு காலிப் இப்னு ஸஹர் இப்னு மாலிக் இப்னு நவர் இப்னு கினானத் இப்னு ஹுஸைமத் இப்னு புர்தித் இப்னு இல்யாஸ் இப்னு முஹர் இப்னு நிசார் இப்னு மாஅத் இப்னு அத்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா அப்துல்லா, அவங்களோட வாப்பா அப்துல் முத்தலிப், அவங்களோட வாப்பா ஹாஷிம், அவங்களோட வாப்பா அப்து மனாப், அவங்களோட வாப்பா குசை, அவங்களோட வாப்பா கிலாப், அவங்களோட வாப்பா முர்ரத், அவங்களோட வாப்பா காப், அவங்களோட வாப்பா லுகை, அவங்களோட வாப்பா காலிப், அவங்களோட வாப்பா பெஹர், அவங்களோட வாப்பா மாலிக், அவங்களோட வாப்பா நதர், அவங்களோட வாப்பா கினான, அவங்களோட வாப்பா ஹுசைமா, அவங்களோட வாப்பா முதிரிகத், அவங்களோட வாப்பா இல்யாஸ், அவங்களோட வாப்பா முமர், அவங்களோட வாப்பா நிசார், அவங்களோட வாப்பா மஆத் இப்னு அதுனான். இதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்ச வழிபாடு சஹீஹான ரிவாயத்ல வந்திருக்குது. இதுல இருந்து ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் வரை, இதுல இருந்து இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் வரைக்கும் உள்ள வம்ச வழிபாடுல சில முன்ன பின்ன ஏற்றத்தாழ்வு பிழைகள் இருக்கக்கூடும். அந்த வம்ச வழிபாடு என்னென்றா, அதுனான் உடைய வாப்பா உதத், அவங்களோட வாப்பா முகவிம், அவங்களோட வாப்பா தாரா, அவங்களோட வாப்பா யஸ்ஜப், அவங்களோட வாப்பா யஅரப், அவங்களோட வாப்பா சாபித், அவங்களோட வாப்பா தான் இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவங்கள இருந்து ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் வரைக்கும் வம்சம் இருக்குது. ஆனால் அதுல முன்ன பின் இருக்குது, சில உலமாக்கள் சரி என்றாங்க, சிலவங்க இல்லைன்றாங்க. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய மகன், இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய குடும்பம் என்றதுல எந்த உலமாக்கள் செய்யும் கருத்து வேறுபாடில்ல. அவங்களோட மூத்த தந்தை அதுனான் எனக்கூடியவங்க இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய மார்க்கத்துல இருந்து அதே மார்க்கத்துல வஃபாத் ஆகினவங்க. அவங்களோட மகன் மஆத் இப்னு அத்னான் இருக்கிறாங்களே, இவங்க புக்த நசர் என்று கேள்விப்பட்டிருப்போம். புக்த நசர் என்று உலகத்தை ஆட்சி பண்ணின ஜினாவால பிறந்த ஒரு அரசன். இந்த புக்த நசருடைய காலத்துல இருந்த ஒரு நபித்தான் அர்மியா இப்னு ஹல்கியா அலைஹி ஸலாத்து வஸலாம். இவங்கட காலத்துல வாழ்ந்தவங்க தான் மஆத் இப்னு அத்னான். அந்த காலத்துல இவங்க 12 வயசாக இருக்கக்கூடிய நேரத்துல இவங்கள அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த காலத்தில் இருந்த நபிக்கு, நபியே புக்துனசரோட யுத்தத்துக்கு இவரையும் எடுத்துக்கொண்டு போங்க என்று சொன்ன நேரத்துல அவங்களோட புறாக்கில் அவங்களோட வாகனத்துல இவங்களையும் கூட ஏசி அந்த யுத்தத்துக்கு போய் யுத்தத்தை வெற்றி பெற்றாங்க. அதற்கு பின்னால மஆத் இப்னு அத்னான் எனக்கூடியவங்க அவங்க அந்த பனு இஸ்ராயிலே வளர்ந்தாங்க அதிகமாக. அதனால அவங்களோட வம்சாவெளி பனு இஸ்ராயில பிரபலியமாக இருக்குது. அவங்களோட வம்சாவெளி பனு இஸ்ரவேல் பிரபலியமாக இருக்குது. அடுத்ததாக அவங்களோட வம்சத்துல பார்த்தோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருத்தரையா பார்க்க போனோம் என்ன கஷ்டமா இருக்கும். குறிப்பிட்ட முக்கியமானவங்க சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அவங்கள மட்டும் பார்த்துட்டு போவோம். அவங்களோட வம்சத்துல வரக்கூடியவங்க தான் ஃபஹர் எனக்கூடிய ஒரு தந்தை. ஃபஹர், இந்த ஃபஹர் என்றவங்க தான் அவங்களுக்கு சொல்லப்படுற ஒரு புனை பெயர் தான் குறைஷ். இவங்கள இருந்துதான் குறைசி வம்சம் என்று சொல்றோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைசியாக இருந்தாங்க. அந்த குறைசி வம்சம் என்பது இவங்கள குழந்தைகளுக்கு தான் சொல்றது. இந்த ஃபஹர் இப்னு மாலிக், ஃபஹர் இப்னு மாலிக் என்றவருடைய குழந்தைகளுக்கு தான் குறைசிகள் என்று சொல்றது. அவங்க அல்லாதவர்களுக்கு சொல்லுவாங்க அரபிகள்ல கினானி, கினானா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அவங்க கினானா என்றவங்க யார் என்றா ஃபஹருடைய வாப்பா மாலிக், அவங்களோட வாப்பா நமர், அவங்களோட வாப்பா கினானா. அவங்களோட வம்சத்துல வந்தவங்களுக்கு கினானி என்றுவாங்க, ஃபஹருடைய வம்சத்துல வந்தவங்களுக்கு அவங்களுக்கு குறைஷ் என்று சொல்லுவாங்க. குறைஷ் என்று ஏன் சொல்றதுண்டா, குறைஷ் என்றது ஒரு கடல்ல வாழ்ற பெரிய மிருகம். அந்த மிருகம் இருக்குது, அந்த மிருகத்துக்கிட்ட வேற எந்த மிருகமும் கிட்ட போவாது. எந்த மிருகம் வந்தாலும் அடிச்சு கொண்டு அந்த மீனை தின்றும். அவ்வளவு பெரிய வளம் உள்ள ஒரு மிருகம் தான் குறைஷ் என்பது. அந்த பேர் தான் இவங்களுக்கு சூட்டப்பட்டுச்சு. ஏனென்றா இவங்களோட வம்சத்தினர்கள் எந்த ஒரு யுத்தத்திலையும் தோல்வி கண்டில்ல, யார் வந்தாலும் அடிச்சு நொறுக்குவாங்க. அந்த அளவுக்கு தைரியம் கம்பீரம் பெற்றவங்க தான் இவங்க. அதனால தான் அவர்களுக்கு குறைஷ் என்று செல்வது. அடுத்ததாக அவங்களுடைய மூத்த ஒரு தந்தை தான் வரலாறுல ஆரம்பமாக ஆரம்பித்தது. அந்த நாள்ல ஜும்ஆவுடைய நாளுக்கு யோமுல் அரூபா என்று சொல்லுவாங்க. யோமுல் அரூபா, அரூபா உடைய தினம், யோமுல் அரூபா. அந்த தினத்துல இவங்க யோசிச்சாங்க, அரபிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சில உபதேசங்களை பண்ணினா நல்லா என்று யோசிச்சு எல்லா அரபிகளையும் ஜும்மா உடைய நாள்ல ஒன்று சேர்ப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹுடைய ஹம்த புகழ சொல்லி சில நசீஹத்களை செய்வாங்க. அந்த நாளுக்கு அவங்க பேர் வச்சாங்க யௌமுல் ஜும்ஆ, மக்கள் ஒன்று சேரக்கூடிய தினம் என்று அவங்களுடைய ஒரு வழிமுறைய இஸ்லாம் கடமையாக ஆக்கி வச்சிருக்குது. ஜும்ஆவுடைய நாள்ல ஒன்று சேர்ற வழிமுறைய உருவாக்குறது லுஐ. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சத்துல வந்தவங்க தான் குசை. குசை என்றவர் அரபிகளுக்கு பெரிய ஒரு கிதுமத் செஞ்ச ஒரு மனிதர். அந்த காலத்துல அரபிகள் பல இடத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. குறைசிகள் அரபி கோத்திரத்தினர்கள் பல இடங்கள்ல பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. இவங்க பார்த்தாங்க அப்படி பிரிஞ்சு வாழ்றது பொருத்தம் இல்ல, எல்லா அரபிகளையும் ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கணும் என்ற நோக்கத்துல எல்லா அரபிகளையும் மக்கா உடைய பூமியில எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க முஜம்மா. பிரிஞ்சிருந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துவார். அரபில கவிதை ஒன்று சொல்லுவாங்க, அபூக்கும் குசையுன் குறைசிகளுடைய பிரிஞ்சிருந்த எல்லா கோத்திரத்தினர்களையும் அவங்க ஒன்று சேர்த்ததுனால அவங்களுக்கு முஜம்மா என்று அழைக்கப்படும் என்று சொல்லுவாங்க. இவங்க தான் அரபிகள்ல ஒரு வழக்கம் ஒன்று தாரும் நதுவா, மஸ்வரா செய்யக்கூடிய இடம். யுத்தங்களுக்கு போறதாக இருந்தாலும் சரி, யுத்தத்தில் இருந்து திரும்பி வந்தாலும் சரி, திருமணங்களாக இருந்தாலும் சரி, முக்கியமான உள்ளூர் விஷயங்களாக இருந்தாலும் சரி, சுருக்கமாக சென்னா அந்த காலத்தினுடைய பார்லிமெண்ட், பார்லிமெண்டாக இயங்கினது தான் தாருன் நதுவா. அந்த தாருன் நதுவா என்ற உருவாக்கினது இந்த குசை. அதப்போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா அப்துல்லா, அவங்களோட வாப்பா அப்துல் முத்தலிப், அவங்களோட வாப்பா ஹாசிம், இவங்கள இருந்து கொஞ்சம் விரிவாக பாப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இவங்களோட வாப்பா ஹாசிம் என்றவருடைய பேர் அம்ரா இருந்தது. அவங்களோட பேர் ஹாசிமுடைய பேர் ஹாசிமி கோத்திரத்தில் இருக்கிற ஹாசிமியாக்கள் என்று. அந்த ஹாசிமியா ஹாசிம் என்றவருடைய பேர் அம்ர. மக்கள பஞ்சம் வந்த நேரத்துல இவங்க எல்லா மக்களையும் கூப்பிட்டு, அரபு தேசத்திலே பஞ்சம் வந்துச்சு, யமன் எல்லா பகுதிகளிலையும் பஞ்சம் வந்த நேரத்துல இவங்க எல்லாத்தையும் அலப்பிச்சு ஒரு ஆணம் ஒன்று காய்ச்சி, அந்த ஆணத்துல ரொட்டிய பிச்சு போட்டு ஒரு தக்கடி மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ரொட்டி பிச்சு போடுறதுக்கு ஹஷமா என்ற வார்த்தையை பாய்ப்பாங்க அரபுல. ஹஷமா என்ற ரொட்டிய பிச்சு போட்டாங்க. இவங்க ரொட்டிய பிச்சு போட்டு ஒரு சாப்பாடு கொடுத்ததுனால இவங்களுக்கு பேரை வச்சாங்க ஹாஷிம். ரொட்டி பிச்சு சாப்பாடு போடக்கூடியவர் என்று பேர் வச்சாங்க ஹாஷிம். இவங்க ஒரு ஆக பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு பெரிய செல்வந்தனாகவும் இருந்தாங்க, பெரிய கொடை வள்ளலாகவும் இருந்தாங்க. எந்த அளவுக்கு பெரிய கொடை வள்ளலாக இருந்தாங்க என்றா, ஒரு விருந்தாளி வந்தாலும் அந்த ஒரு விருந்தாளிக்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தரத்து சாப்பாடு போடுவாங்க. அவ்வளோ பெரிய விருந்து புசரிக்க கூடிய தன்மை இருந்துச்சு. அரபிகள் ஹாசிம் என்ற பிரபல்யம் அந்த காலத்துல இவர் கடுமையாக விருந்து புசரிக்க கூடியவர். எப்பவுமே இவருடைய சுப்ரா, இவருடைய தஸ்தர்கான் சுப்ரா விருத்தியும் சாப்பாடு வச்சு கொண்டே இருப்பாங்க, தின்ன கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய காலங்கள்ல மக்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரத்துல அந்த மக்களுக்கு ரொட்டி சுட்டு அரைச்சாக்கி அந்த மக்களுக்கு அந்த காலத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவார். மினால அரப்பல எல்லாத்துக்குமே அந்த காலத்துல வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சாப்பாடு போடுவார். அவ்வளோ பெரிய ஒரு கொடை வள்ளலாக இருந்தாரு. இவங்க அழகானவங்களா இருந்தாங்க. இவங்களோட நெத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துடைய பிரகாசம் இவங்களோட நெத்தியில ஜொலிச்சு கொண்டிருந்துச்சு. பனு இஸ்ராயிலுடைய உலமாக்கள் வந்து பார்த்தாங்க என்றா, இவங்களை கண்ட உடனே காலில் விழுந்து சுஜூத் செஞ்சுட்டு ரெண்டு கையை எடுத்து மோந்து கொள்வாங்க. அவ்வளவு கம்பீரமாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. இவங்களோட மோத்தில நுபுவத்துடைய அடையாளம் இருந்துச்சு. ஒரு நாள் கைசர் மன்னன், ரோமுடைய கைசர் மன்னன் என்ன கிறிஸ்தல் மன்னன், ரோபுடைய ஹிர்கல் மன்னன் என்ன செஞ்சார், ஒரு தடவை ஹாசிம்க்கு ஒரு கடிதம் எழுதினான், என்னுடைய மகள் இருக்கிறா, ஏன மகளை விட அழகானவங்க இந்த ரோம் தேசத்திலே இல்ல, ஏன மகளை விட அழகான மகள் இந்த ரோம் தேசத்தில் இல்ல, இந்த மகளை உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு தர விரும்புறேன், வந்து முடிச்சுக்கோங்க. இவங்க சொன்னாங்க, உங்களோட மகள் எனக்கு எந்த தேவையும் இல்ல, உங்களோட மகள் எனக்கு தேவையில்லைன்னு கடிதம் அனுப்பினாங்க. வரலாறு கிளாஸுக்கு விளங்கப்படுத்துறாங்க, உண்மைக்குமே அவன் அந்த நேரத்துல காட்டின காரணம் என்னண்டா, பெரிய செல்வந்தனாக இருக்கிறாங்க, பெரிய கொடைவல்லனாக இருக்கிறாங்க. காரணம் காட்டினாலும் அந்த மன்னன் இருக்கல் மன்னுடைய உள்ளத்துல இருந்த நோக்கம் என்னென்றா, இவங்கட நெத்தில நுபுவத்துடைய பிரகாசம் இருந்துச்சு. இவங்களுக்கு அரசனுக்கு தெரியும், இவங்கட குழந்தைகள்ல தான் இறுதியாக வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை கேட்டா ஸலவாத் செல்றவங்களுக்கு அல்லாஹ் ஸலவாத் சொல்லுவான். நாங்க ஒரு தடவை ஸலவாத் சொன்னா அல்லாஹ் பத்து தடவை ஸலவாத் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் பகீ, உலகத்தில் ஆக கஞ்சன் யார் தெரியுமா, மன் ஸுதிர்து இன்தஹு வலம் யுஸல்லி அலைய, நான் அவனுக்கிட்ட ஏன பேர் சொல்லப்பட்டு என் மீது ஸலவாத் சொல்லலையோ அவனாக பெரிய கஞ்சன். எல்லாம் உறுதி இருக்குமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை கேட்ட ஸலவாத் சொல்லு, சின்ன வார்த்தை பெரிய நன்மைக்குது, பெரிய நன்மைக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நுபுவத்தை இவண்ட குடும்பத்துக்கு திருப்ப யோசிச்சான், இவண்ட மகளை குடிச்சு கொடுத்தா இவண்ட மகளுடைய பௌத்துக்கு என்ன செய்யும், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத் திரும்பறதுக்கு காரணமாக இருக்கு. இவங்க சொல்லிட்டாங்க, ஓன மகள் எனக்கு எந்த தேவையும் இல்ல, ஓன மகள் நான் முடிக்க போறதில்ல. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஹாஷிம் அவங்க ஷாம் தேசத்துக்கு, அந்த காலத்துல ஷாமுக்கு பயணம் போவாங்க, ஷாமுக்கு பயணம் போவாங்க. ஷாமுக்கு பயணம் போகக்கூடிய நேரத்துல, ஷாம் என்று சொன்னா சிரியா, பலஸ்தீன், ஜோர்டான் இதெல்லாம் சேர்ந்த பகுதிக்கு ஷாம் என்றுவாங்க. பலஸ்தீன், சிரியா, ஜோர்டான் எல்லாம் சேர்ந்த பகுதிக்கு அந்த காலத்துல ஷாம் என்று சொல்லுவாங்க. குர்ஆன் எல்லாம் சொல்றான், லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரஹ்லத ஷிதா இவஸ்தை, குரைஷிகளுக்கு கொடுத்த ஒரு நியமத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ரெண்டு காலம் இருக்குது அரபு நாடுகள் இருந்தவங்களுக்கு தெரியும், ஒன்று கூதல் காலம், ஒன்று சூது காலம். ரெண்டு காலத்திலையும் ரெண்டு பிரதேசங்களுக்கு வியாபாரங்களுக்காக வேண்டி போற வழிமுறைய முதலாவது உருவாக்கினே ஹாசிம். சூடு காலங்கள்ல போவாங்க, சூடு காலங்கள்ல யமனுக்கு சூடு காலங்கள போவாங்க, ஷாமுக்கு போவாங்க, சிரியா போன்ற பகுதிகளுக்கு சூடு காலத்துல போவாங்க, கூல் காலத்துக்கு போவாங்க, யமன் ஹபஷா பக்கம் போவாங்க. இப்ப ஹபஷா இத்தியோப்பியா, யமன் இத்தியோப்பியா சைடுக்கு போவாங்க வியாபாரத்துக்காக வேண்டி. இந்த நிவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காலத்துல உள்ள போற வரியில உள்ள எல்லா கோத்திரங்களோடையும் ஒரு அக்ரிமெண்ட் அடிச்சாங்க, உங்களுக்கு நாங்க ஒரு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் தரோம், நீங்க என்ன செய்ய வேணும், நாங்க போல எங்கட கூட்டத்தை மறைச்சி வலிப்பறிச்சி கொள்ளடிக்க வேணும், வலிமறைச்சி கொள்ளையடிக்க வேணும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இவங்களால தான் அரபிகளுக்கு நிம்மதியாக வியாபாரம் செய்யற ஒரு சூழல் உருவாச்சு. ஆரம்ப காலத்துல வியாபாரிகளுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழல் போன பயமா இருந்துச்சு, ஒரு பயமான ஒரு நேரம் ஒரு சூழல் இருந்துச்சு, அந்த சூழல் நீக்கப்பட்டுச்சு ஹாசிமாலத்தா. இப்ப ஹாசிமுடைய ஒரு வளைஞ்சை உருவாக்கினாரு ஷாமுக்கும் யமனுக்கும் போறதுக்கு. இப்ப ஷாமுக்கு போற நேரம் வந்துச்சு, ஷாமுக்கு போகக்கூடிய நேரத்துல மதீனல கொஞ்சம் தங்கினாங்க. மதீனல தங்கி பார்த்தாங்க, ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போன நேரத்துல ஒரு அழகான பெண்மணி போறான். இவங்க கேட்டாங்க, கூப்பிட்டு உருவாக்கிகள ஒரு அழகான பொம்பளை போறாங்க, இது முகலை யாருன்னு தெரியுமா? அவங்க சொன்னாங்க, ஹுசைஹா இப்னு ஜல்லாஹுடைய கொண்டாட்டிவங்க. இவங்க விசாரிச்சு பார்த்த போற விளங்கிச்சு, ஹுசைஹா என்றவர் தலா கொடுத்துட்டாரு, தலா கொடுத்துட்டாருன்னு விளங்க வந்துச்சு. இவங்க உடனே இவங்க அவங்களோட புரோக்கரோட பேசினாங்க, கல்யாணம் பேசினாங்க, கல்யாணம் சரி வந்துச்சு. அவங்களும் பார்த்தாங்க, பெரிய ஒரு கொடைவல்லல், பெரிய செல்வந்தர் என்று உடனே சரி என்று போல திருமணம் நடந்துச்சு. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அந்த பெண்ணுடைய பேர் சலமா, சல்மா இப்னு அம்ர், சல்மா இப்னு அம்ர் எனக்கூடிய அந்த பெண்மணிக்கு குழந்தையும் உருவாகிச்சு. குழந்தையொன்று கிடைச்சிச்சு, குழந்தைக்கு பேர் வச்சாங்க ஷைபா, ஷைபத்துல் ஹம். ஏன்னா புள்ள கிடைக்கப்பு போல பார்த்தாங்க, இந்த முன்னுக்கு கொஞ்சம் முடிக்கு அது வெள்ளையாக இருந்துச்சு. ஷைபத் என்று சொல்ற வெள்ள முடிக்கு செல்லுவாங்க, ஷைபா என்று சொல்ற வெள்ள முடிக்கு செல்லுவாங்க. புள்ள கிடைக்க போக்குல முன்னுக்கு கொஞ்சம் முடி வெள்ளையாக இருந்துச்சு. இந்த வெள்ளையாக இருந்தத குட்டி புள்ளைக்கு பேர் வச்சாங்க ஷைபத்துல் ஹம்த் என்று பேர் வச்சாங்க. இப்ப ஹாசிம் என்ன செஞ்சாரு, புள்ள கிடைச்சி கொஞ்ச நாள் போவல, இவர் திருப்பி ஷாமுக்கு அப்படியே பேசுறாரு வியாபாரத்துக்காக வேண்டி. ஷாமுக்கு போன இடத்துல கஸ்ஸா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா பிறந்த ஊர் இன்னைக்கு காசா, காசான்னு சொல்றோமே அந்த கஸ்ஸா எனக்கூடிய இடத்துல அங்க நோய்வாய்ப்படுறாங்க, அங்கேயே வஃபாத் ஆகிறாங்க, அங்கேயே அடக்கப்படுறாங்க. இப்ப ஹாசிமுக்கு இன்னொரு சகோதரத்தர் இருந்தாரு, ஹாசிமுக்கு ஒரு சகோதரர் இருந்தாரு, அந்த சகோதரன் பேர் தான் முத்தலிப். சகோதரன் பேர் முத்தலிப். அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு பொறுத்தான் கேள்விப்பட்டுச்சு, இப்படித்தான் உங்களோட நானுக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, அந்த புள்ள மதியில வாழ்ந்து கொண்டிருக்குது, புள்ளையும் கொஞ்சம் வளர்ந்து ஓடி ஆடக்கூடிய வயசுல இருக்குதுன்னு கேள்விப்பட்டதோட இவங்க உடனே போறாங்க மதீனாவுக்கு புள்ள எடுத்து கொண்டு வரது. புள்ள உம்மட பராமரிப்பு இருக்குது, பேசுறாங்க ஆரம்பத்துல தலையில என்றாங்க, கொஞ்சம் பேச்சுவார்த்தை போது நிலைமைகளை விளங்கப்படுத்துறாங்க. மக்களை இவருக்குள் அந்த இந்த புள்ள பெருசாக சேர்ந்தா மக்களுடைய தலைவரா வர வேண்டிய சார் என்று நிலைமைகளை விளங்கப்படுத்தினதுக்கு போறோம். அந்த உண்மை செல்ற சரி புள்ள எடுத்து கொண்டு போவோம். புள்ளைய கூட்டி கொண்டு வாராங்க, வரக்கூடிய நேரத்துல அநாத புள்ள வாப்பட பராமரிப்பு இல்லாட்டி தெரியுமே, புள்ள உடுப்பெல்லாம் மூத்தையாகி மேலெல்லாம் பூசிப்பட்டு ஒரு மிஸ்கின் புள்ளைய போலைக்கு. இப்ப மக்காக்கு உள்ளுக்கு வரக்கூடிய நேரத்துல இப்ப கேட்டாங்க, மக்கா வாசிகள் கேட்டாங்க, முத்தலிப் இது யார் ஒரு புள்ளைய தூக்கிட்டு வாரீங்க நீங்க? இப்ப இவங்களுக்கு நானட புள்ள என்று செல்றதுக்கு வெட்கம். ஏ குறைசி தலைவர் இவ்வளவு ஊத்த உடுப்போட ஒரு அநாத புள்ள வருவதே, செல்ல வெட்கத்துல சென்னாரு. ஏண்ட அடிமை அதுல இருந்துதான் அவங்களுக்கு பேர் அப்துல் முத்தலிப் என்று பேர்மாறிச்சு, முத்தலிபுடைய அடிமை என்று பேர்மாறிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பா அவங்களோட பேர் தான் அப்துல் முத்தலிப், அவங்களோட உண்மையான பெயரா ஷைபத்துல் ஹம். அவங்க முத்தலிபுடைய பின்னுக்கு வந்து அவங்க அடிமை என்று சென்றனால அரபிகளுக்கு மத்தியில இவங்களுக்கு அப்துல் முத்தலிப் என்ற பெயர் பிரபலியமா. ஊட்டுக்கு கூட்டி போறாங்க, புள்ளைய குளிப்பாத்துறாங்க, நல்ல ஆடைகளை அணிவிச்சுட்டு அப்படியே காபத்துல்லாவுக்கு கூட்டி வராங்க. காபத்துல்லாவுக்கு கூட்டி வந்து கொடுத்துருந்தாங்க, இது யாரும் இல்ல, இது ஏன நானட மகன் ஹாசிமுடைய மகன் ஷைபத்துல் ஹம்தே. அப்பதான் அறிமுகப்படுத்துறாங்க. ஹாசிமுக்கு பின்னால மக்கா உடைய தலைமைத்துவம், மக்கா உடைய பொறுப்ப அப்துல் முத்தலிப் அவங்க எடுக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் அவங்களும் பிரபல்யமான அவங்களோட வாப்பா ஹாசிமையும் விட கொடை கொடுக்க கூடியவங்களா இருந்தாங்க. எதுவரைக்கு வேண்டா ஹாசிம் மனிதர்களுக்கு மட்டும் தான் கொடை கொடுத்தாரு, விருந்து போட்டாரு, இவங்களுடைய வளமை ஒன்று இருந்துச்சு, மிருகங்களுக்கும் விருந்து போடுவாங்க. எந்த அளவுக்கு என்ன மக்கள் பத்து பேர் சொல்லுவாங்க, முத்ஈமு தைரி சமா, வானத்துல பறக்கக்கூடிய பறவைகளுக்கு சாப்பாடு போடக்கூடியவர் என்று செல்ற அளவுக்கு இவர் பெரிய கொடை வள்ளலாக இருந்தார். வாப்பவையும் மிஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு பையா கணக்கு பார்க்காம அள்ளி கொடுக்கக்கூடியவர், கணக்கு பார்க்காம அள்ளி கொடுக்கக்கூடியவர் என்று மக்கள் பத்து பேர் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தனாக மாறினாங்க. இவங்க பெருசானதுக்கு பின்னால ஒரு நாள் காபத்துள்ளனை தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் வந்து சொன்னாரு கனவுல, எஹ்பிர் பர்ரா, நீங்க பர்ராவை தோண்டுங்க. இவரு கேட்டாலும் பர்ரா என்ன, அந்த மனுஷன் போயிருக்காரு. திருப்பியும் ரெண்டாவது நாள் ஹத்தீம்ல தூங்கி கொண்டிருக்கிறாங்க, திருப்பியும் அந்த மனுஷன் வந்தாரு, வந்து சொன்னாரு எஹ்பிர் சைபா, சைபாவை தோண்டுங்க. இவருக்கு சைபா என்ன, திருப்பியும் அந்த மனுஷன் கேட்டாரு, குழப்பமா இருந்துச்சு. மூணாவது நாள் தூங்குறாரு, மூணாவது நாள் கனவுல வந்து சொன்னாரு எஹ்பிர் மல்மூனா, மல்மூனாவை தோண்டுங்க. மதுமூனவா அப்படியே என்ன, திருப்பியும் கேட்டாரு. இவரு சரியான குழப்பம். நாலாவது நாள் தூங்குறாரு, வந்து சென்னாங்க அவரு எஹ்பிர் ஜம்ஜம், ஜம்ஜம தோண்டுங்க. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இறங்கி சம்சம் எத்தனையோ தோழில கிரகத்தான் திருப்பி என்ன தோன்றுறது. பெரிய வரலாறு சம்சம் கிரகத்துடைய வரலாறு. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் உம்மவும் தனிய காபத்துள்ள வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல யமன்ல பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. சின்ன குடிக்கொண்டும் இல்ல, அந்த மக்கள் யமன்ல இருந்து வெளியாகி வாராங்க. அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மக்காவுடைய பள்ளத்தாக்க தாண்டி போக்குல பார்த்தாங்க, மக்களை தண்ணிச்சு ஜம்சம் தண்ணி வந்து கொண்டிருந்துச்சு. புள்ள கால் அடிச்சுட்டு ஜம்சம் தண்ணி ஊத்தெடுத்துச்சு. சம்பவம் கேட்டிக்கும் பார்த்தாங்க ஜம்சம் தண்ணி இருந்துச்சு. அந்த பனூ ஜுர்ஹும் என்ற கோத்திரம் மக்களே அப்படியே தங்கிட்டாங்க, மக்களை அப்படியே தங்கிட்டாங்க. அதே கோத்திரத்துல தான் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் முடிச்சாங்க. இஸ்மாயில் அலைஹி ஸலாம் 113 வயசுல வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆனதுக்கு பின்னால அந்த மக்காவுடைய பொறுப்பை எடுக்கிறாங்க. கைதார் இப்னு இஸ்மாயில் எனக்கூடிய அவங்களுடைய மகன் மக்காவுடைய பொறுப்பை கைக்கு எடுக்கிறாங்க. பொறுப்பெடுத்து பனு இஸ்மாயில் கொஞ்ச காலம் பொறுப்பு இருந்துச்சு. இப்ப கொஞ்ச நாள் போக்குல பனு இஸ்மாயிலுக்கும் இஸ்மாயில் அலி சலாத்து வஸ்லாமுடைய பரம்பரைக்கு இந்த துருவும் கோத்திரத்தினருக்கும் கொஞ்சம் வாய் தக்கம். பார்த்தாலும் வாய் தக்கம் பிரச்சனை என்று வந்த நேரத்துல இந்த பனு ஜுர்ஹும் அப்படியே அடந்தேறி இவங்களை அப்படியே ஒதுக்கி இவங்க ஆட்சியை கைப்பற்றினாங்க. பனு இஸ்மாயில் இருந்து பனு ஜுர்ஹும் காட்சி போச்சு. இப்ப இவங்கட அநியாயம் நாளுக்கு நாள் கூடுச்சு. மக்களுக்கு அநியாயம் செய்யறை, ஹராமான செயல்கள் செய்யறை, காபத்துள்ளவுடைய கண்ணியம் இல்ல, இப்படி நாளுக்கு நாள் செயல்கள் மோசமாக மக்களுக்கு என்ன செய்யலாம். அந்த மக்காவுடைய பூமியில வாழ்றதுக்கு இயலாம போச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு பேசி ஒவ்வொரு கோத்திரமாக வெளியே வெளியே ஒவ்வொரு இடத்துல வாழ தொடங்கினாங்க. முன்னுக்கு சென்னே குசை என்றவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தார். இங்க பிரிஞ்சவங்களத்தான் அங்க ஒன்று சேர்த்தார். இங்க பிரிஞ்சவங்களை அங்க ஒன்று சேர்த்தாரு. இப்ப பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்து பார்த்தாங்க, நாளுக்கு நாள் காபத்துல்லாவுக்கு கண்ணியம் இல்லாம போகுது. நாளுக்கு நாள் கொலைகள் பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகுது. இப்ப அரபிகள் எல்லாம் சுத்தி வளைச்சு வசூலா பண்ணினாங்க. நாங்க எல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி யோசித்த நேரத்துல பார்த்தா சரிவார வாக்கு இல்ல. அரபிகளுடைய பலம் கூடிட்டு இவன் ஊரை விட்டு ஓட போக்கள் என்ன தெரியுமா செஞ்சாரு. மக்காவுடைய ஆக பெரிய பலம் தான் ஜம்சம் கிணறு. அரபு தேசம் பாலைவனம் தண்ணியே இல்ல, மக்களை மட்டும் தண்ணிக்குது. காபத்துள்ள உள்ளுக்கு இருந்த எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து ஜம்சம் கிணத்துல போட்டு கிணத்தை அப்படியே அடைச்சி முழுமையாக மூடிட்டு அடையாளமே இல்லாம மூடிட்டு போயிட்டாங்க. இப்ப ரெண்டு மூணு தலைமுறை பேசிட்டு அந்த தலைமுறைக்கு ஜம்சம் கிணற ஞாபகமும் இல்ல. இவங்க ஓடினத்துக்கு போற குறைசிகள் வந்தாங்க, மக்களை வாழ்ந்தாங்க. ஜம்சம் கிணறு அடையாளமும் இல்ல, நினைவும் இல்ல, யாருக்குமே தெரியாம போயிடுது. அடையாளமே இல்லாம போயிடுது. இப்பதான் கடவுள வந்து சொன்னாங்க தோண்டுங்க. இவங்க கேட்டாங்க ஜம்சமா ஜம்சம் என்றா என்ன, இவங்களுக்கும் தெரியா. சொன்னாங்க அது ஒரு விதமான ஒரு தண்ணி, உலகத்துல வரக்கூடிய எல்லா ஹஜ்ஜாஜிகளும் குடிக்கக்கூடிய ஒரு தண்ணி. இவங்கள கைய பிடிச்சி கூட்டி போயிட்டு கனவுல அந்த இடத்த காட்டினாங்க. இந்த இடத்த தோணுங்க என்று. அப்ப இவங்களுக்கு அப்துல் முத்தலிபுக்கு ஒரே ஒரு மகன் ஹாரித் எனக்கூடிய ஒரே ஒரு மகன் மட்டும் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு மகன் ஹாரித். ஹாரித்தையும் கையால பிடிச்சி போயிட்டு தோன்றாங்க. தோன்ற போல சரியான கஷ்டம், களைப்பாக இருக்குது, உதவி கொஸ்தரம் இல்ல. குறைசிகள்கிட்ட போயிட்டு சென்னாங்க, இப்படி ஒரு கனவு கண்டன், எல்லாம் வந்து சேர்ந்தா உதவியா இருக்கும் என்ற சில நேரத்துல குறைசிகள் மறுத்துட்டாங்க. நாங்க உதவி செய்ய தயாரில்லைன்னு இதெல்லாம் போய் கனவு, இதெல்லாம் என்ன செய்யலாம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளேலா என்று குறைசிகள் மறுத்தாங்க. இவங்க தனிய மகனோட பேட்டு அவங்க தோணுவாங்க. ஹாரித் மான் சின்ன பிள்ளையா இருந்தாரு, அவர் மண் அள்ளி அள்ளி வீசுவாரு. உள்ளத்துல சரியான கவலை. இப்போ ஒரு நேர்ச்ச வச்சாரு, எனக்கு 10 ஆம்புல புள்ள எனக்கு கிடைச்சிட்டா அதுல ஒரு ஆம்புல புள்ளைய உனக்காக வேண்டி அறுப்பண்ண. எனக்கு 10 ஆம்புல புள்ள கிடைச்சிட்டா அதுல ஒரு ஆம்புல புள்ளைய உனக்கு அறுப்பன் என்று நேர்ச்சி வச்சு தோண்டி தோண்டி போறாரு. ஜம்சம் உடைய அடையாளம் வந்துச்சு. கத்தி அல்லாஹு அக்பர் என்று சொன்னாங்க. ஜம்சம் உடைய நீர் ஊற்று வந்துட்டு தோண்டி சின்ன சின்ன ஹவுல் ஹவுலா கட்டி அந்த ஜம்சம் கிட்ட நினைச்சி வச்சாங்க. கொஞ்சம் பொறாமக்காரவங்க வந்து அதை அப்படியே நஜீஸ் பண்ணிட்டு பேசுவாங்க. ராவி அந்த ஹவுல உடச்சி நஜீஸ் பண்ணி அழுக்காக்கிட்டு பேசுவாங்க. திருப்பியும் அடுத்து நடத்துவாரு. திருப்பியும் ராவக்கு இதே நடக்கும். கொஞ்ச நாள் போச்சு வரது பொறுத்து போலேலாம். துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் ஒரு முடிவத்தா. அல்லாஹ் கனவுல வந்து சொன்னான், உங்களோட மக்களுக்கு நீங்க அறிவிங்க நாளைக்கு இது தண்ணி குடிக்கிறதுக்கு தவிர வேற எதுக்கும் ஹலால் இல்லை, இந்த மக்களுக்கு அறிவிங்கன்னாங்க. வெளில எழுந்தோடனே மக்களுக்கு அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு யாரெல்லாம் வந்து குடிச்சு நாசமாக்குவானோ அதற்கு பின்னால் அவங்களோட மேல ஒரு விதமான நோய் வந்து மௌத்தா போட தொடங்கினாங்க. பார்த்தா சரிவர வாக்கு எல்லாம் சத்தம் இல்லாம ஒதுக்கிட்டாங்க. அதோட ஜம்சம் கிணறு என்ன செஞ்சிச்சு, பாதுகாக்கப்பட்டுச்சு. ஜம்சம் கிணறு மீண்டும் தோண்டப்பட்டு உலகத்துக்கு ஹயாத்தாக்கப்பட்டுச்சு. இப்ப இவங்க ஒரு நேர்ச்ச வச்சாங்க, எனக்கு 10 புள்ள கிடைச்சா நான் அறுப்பேன். கொஞ்சம் காலம் போகல, 10 புள்ள கிடைச்சிட்டு கடைசி புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பு அப்துல்லா. 10 ஆம்பள புள்ள கிடைச்சிட்டு, 10 ஆம்பள புள்ள கிடைச்சதோட இவங்களுக்கு செஞ்ச அக்ரிமெண்ட் மறந்துச்சு. நீந்தாங்களே தேதே மறந்துச்சு இவங்களுக்கு. கொஞ்ச நாள் பேட்டுட்டு காபத்துள்ள தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒத்தர் வந்து சென்னார், நீ நேர்ச்சியை வச்சீங்க மறந்துட்டீங்களா, நேர்ச்சியை நிறைவேற்றுவீங்க நல்ல தண்டனை வரும் என்று சொல்லிட்டு போன எலும்பின உடனே எல்லா புள்ளலையும் ஒன்று கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னாரே, நான் அந்த நேரம் இந்த ஜம்சம் கிணறுக்காக வேண்டி ஒரு நேர்ச்சியை வச்சேன். போன கொப்பல புள்ளிகள் யாரும் மீக்கல், எனக்கு ஹாரிஸ் மட்டும் தான் இருந்தாரு. இப்ப 10 புள்ள கிடைச்சா ஒரு புள்ளி அறுக்கிற நேர்ச்சியை வச்சேன். இப்ப என்ன செய்ய வாப்பா, நீங்க புள்ளியல் எல்லா புள்ளிகளும் சென்னாங்க, வாப்பா உங்களோட நேர்ச்சியை நீங்க நிறைவேற்றுங்க, நீங்க நினைச்ச மாதிரி செய்ய வாப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்ப அந்த காலத்துல ஒரு வழிமுறை சீட்டு போட்டு எடுப்பாங்க, சீட்டு போட்டு அது ஒரு சுண்ணத். ஏதாவது ஒரு காரியம் ஒன்றுக்கு சீட்டு போட்டு பாக்குறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுண்ணத்துல ஒன்று தனது. இப்ப சீட்டு போட்டு பார்த்தாங்க, வந்துச்சு அப்துல்லாவுடைய பேர். கடைசி புள்ள செல்ல புள்ள தாத்தா மார்க்கு எல்லாம் செல்ல தம்பி அவங்க தான். தாத்தா மார்க்கு மனசு பொறுக்கல, வாப்ப மகன தூக்கி அறுக்கிறதுக்கு கொண்டு போகக்கூடிய நேரத்துல தாத்தா மார் ஓடி வந்து சொன்னாங்க, வாப்பா அந்த காலத்துல தீய செஞ்சு சென்னா ஒரு மனுஷன் கொலை செஞ்சாருண்டா, அவருக்கு குற்ற பரிகாரம் 10 ஒட்டகங்கள் கொடுக்கணும். ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாரு, அவருடைய குடும்பத்தினர்கள் மன்னிச்சுட்டாங்கண்டா, அவரு குற்ற பரிகாரமாக 10 ஒட்டகங்கள் கொடுக்கணும். அப்ப மகள் மார் சொன்னாங்க, வாப்பா ஒரு மனுஷனுக்கு பகரமாக 10 ஒட்டகம் அறுக்கலுமே, நீ அதை சீட்டு போட்டு பாருங்களே வாப்பா என்று செல்லோமே. இவங்கட பேரையும் 10 ஒட்டகம் எழுதி சீட்டு போட்டு பார்த்தாங்க. திருப்பி எடுத்து பார்த்து அப்துல்லோட பேர் தான் வந்துச்சு. தாத்தா மாருக்கு பொறுக்குது இல்ல, திருப்பி சொன்னாங்க, வாப்பா 20 ஒட்டகம் போட்டு பாருங்களே. 20 ஒட்டகம் போட்டு பார்த்தாங்க, திருப்பியும் அப்துல்லோட பேர் தான் வருவது. சொன்னாங்க, வாப்பா 30 ஒட்டகம், திருப்பி 30 ஒட்டகம் எழுதி போட்டாங்க, அப்துல்லோட பேர் தான் வருவது. உட்ராமா இல்ல தாத்தாமா, தாத்தா சொன்னாங்க, வாப்பா 40 ஒட்டகம் போட்டு பாப்பவே. இப்படி போட்டு 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 100 ஒட்டகம் எழுதி போட்டாங்க. இப்ப எடுத்தாங்க ஒட்டகத்துல பேர் வந்து தாத்தாமாருக்கு சந்தோஷம் தாங்க இயலாம தம்பிய தூக்கி கொண்டு ஓடினாங்க, தம்பிய தூக்கி கொண்டு ஓடினாங்க. அதுக்கு பின்னால அப்துல் முத்தலிப் அவங்க 100 ஒட்டகத்தை மினாவுக்கும் சஃபா மர்வா உடைய ரெண்டு மலைக்கு மத்தியில வச்சு 100 ஒட்டகத்தையும் அறுத்தாங்க, 100 ஒட்டகத்தையும் அறுத்தாங்க. அந்த இருந்து அரபிகளுடைய வளம இருந்துச்சு, ஒரு மனிதனை கொலை செஞ்சா குற்ற பரிகாரம் 100 ஒட்டகம் என்று மாறிச்சு. அதையே குர்ஆன் வஹியாகவும் இருக்கு, குர்ஆன் வஹியாகவும் இருக்கு. இப்ப ஒட்டகத்துல வேலையெல்லாம் முடிஞ்சு இப்ப மகனுக்கு 18-19 வயசாகுது அப்துல்லாவுக்கு. இப்ப வாப்பா பாக்குறாரு மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். இப்ப மகனுக்கு கல்யாணம் பேசி பல கோத்திரத்தினர்கள் பல இடத்துல இருந்து வாராங்க, பல கோத்திரத்தினர்கள் வாராங்க. பார்த்தாங்க நல்ல குடும்பமாக இருக்கணும். கடைசிக்கு வந்துச்சு வஹபிப்னு அப்து மனாஃபுடைய மகள் ஆமினா என்ற பெண்மணிய ஹஜ்ரத் அப்துல்லா அவங்களுக்கு திருமணம் பேசி வந்துச்சு. இவங்க யாரெண்டா, இவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரைசி வம்சத்துல வரக்கூடிய ஒரு பெண்மணி தான் இந்த ஆமினா என்றவங்க. இவங்க மதீனல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப வஹபிப்னு அப்து மனாஃப் என்றவரு அவர் மௌத்து மகளை பராமரித்தது அவங்க தம்பி உஹேபிப்னு அப்து மனாஃப். அப்ப அப்துல் முத்தலிப் அவங்க கடிதம் அனுப்புறாங்க, பேசி அனுப்புறாங்க, ஏத மகன் அப்துல்லாவுக்கு உங்களோட மகளை தாங்க என்று பேச்சுவார்த்தை முடிய போப்பல உஹைப் சென்னாரு, நானோட மகளை உங்களோட மகனுக்கு தாரன், எனக்கு ஒரு மகன் இருக்கிறா, அவட பேர் ஹாலா, அந்த மகளை நீங்க முடிச்சுக்கோங்களே என்று வாப்பக செஞ்சாரு. தாஸ்தவ மகனுக்கும் தங்கச்ச வாப்பாக்கும் வாப்பா அப்துல் முத்தலிபா சென்னாரு, எனக்கு ஒரு மகன் இருக்கிறா, அந்த மகளை நீங்க முடிச்சுக்கோங்க, நானோட மகளை உங்களோட மகன் முடிச்சுக்கொள்ளட்டும். ரெண்டு பேருக்கும் ஒரே மேல திருமணம் நடக்குது. அவங்களுக்கு கிடைச்ச குழந்தை தான் ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு. அவங்க ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சாச்சாவாகவும் இருந்தாங்க, பால் குடி சகோதரனாகவும் இருந்தாங்க. ஹம்சார் அலி அல்லாஹு பிறக்குறாங்க. இப்ப கல்யாண பேச்சுவார்த்தை முடிஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிக்க போறாங்க. இவங்க கல்யாணம் முடிக்க மதீனாக்கு போகக்கூடிய நேரத்துல ஒரு யஹூதி பொம்பளை பாக்குறா, பாத்திமா அவங்களோட பேர், யூதி பொம்பளை பாத்திமா என்ற ஒரு பொம்பளை பாக்குறா. பாக்குறா ஒரு மனுஷன் போறாரு, கூப்பிட்டு சென்னா என்னையோட ஒன்று சேர்ந்துட்டு போவேன், என்னையோட தினா செய்வேன். இவங்க ஒரு கவிதை படிச்சாங்க, சென்னாங்க சுருக்கம், தினா செய்யறத விட சாவுறது நல்லம் சொன்னாங்க. சுருக்கமா கண்ணியமான மக்கள் பாவத்தில் ஈடுபட மாட்டாங்க, பாவத்தில் ஈடுபடுறவங்க கேவலமான மக்கள், கண்ணியமான மக்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. அப்துல்லா இங்கிருந்து எங்க போனீங்க? சென்னாங்க, நான் மதீனாக்கு போனேன், எனக்கு ஆமினாவோட கல்யாணம் நடந்துச்சு, நான் அவனோட ஒன்று சேர்ந்தேன், இப்ப வந்து கொண்டிருக்கிறேன். தலையில கைய வச்சு சென்னா, நான் ஒரு விபச்சாரியோ கெட்ட பொம்புளையோ இல்ல, நான் யகூதிகள்ல எல்லா வேதங்களையும் படிச்ச பொம்புல, நீங்க போல உங்களோட மோசில நுபுவத்துடைய பிரகாசத்தை கண்டேன், எனக்கு ஆசையா இருந்துச்சு அந்த நுபுவத் ஏன மௌத்துக்குள்ளுக்கு வரணும் என்று, அல்லாஹ் எங்க நாடினானோ அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கணும் என்று அந்த இடத்துல கொண்டு போய் பேசித்தான் எனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போச்சுட்டாங்க. அப்துல்லா மக்காவுக்கு திரும்பி வராங்க, மனைவி ஆமினா மக்களை விட்டுட்டு திருப்பி ஷாமுக்கு, பலஸ்தீன் சிரியா உடைய பகுதிக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல மதீனால வச்சு சோம் இல்லாம போகுது, மாமி வீட்டுல அப்படியே தங்குறாங்க, மாமி வீட்டுல அப்படியே தங்குறாங்க. வியாபார கோஸ்டல் முன்னேறி போறாங்க, பேட்டு மக்காவுக்கு வந்தாங்க. வந்தோடனே அப்துல் முத்தலிப் என்ன மகன் அப்துல்லா எங்க சின்ன அப்துல்லாக்கு சோம் இல்ல, மாமி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறோம். உடனே மகன் ஹாரிஸ் மூத்த மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல் முத்தலிப் மகன் நீங்க உடனே பேட்டு அப்துல்லாக்கு என்ன நடந்து பாருங்க. இவங்க பேட்டு விசாரிச்சு பார்த்தா அப்துல்லா ஹஜரத் அப்துல்லா அவங்க வஃபாத்தாகிட்டாங்க. வஃபாத்தாகக்கூடிய நேரத்துல உலமாக்கள் பல கருத்துகள் இருக்குது, 18 வயசு, 25 வயசு, 23 வயசு, பல கருத்துகள் இருந்தாலும் முஹத்திஸ்கள் செல்றாங்க, பெரும்பாலும் சரியான கருத்து வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல அவங்களோட வயசு 18 வயசு. மதீனாவுல மூத்தா போறாங்க, அந்த செய்தி அரபிகளுக்கு தாங்க முடியாத ஒரு செய்தியாக இருந்துச்சு. ஏனென்றா அரபிகளுக்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்தவங்க தான் அப்துல்லா. அந்த செய்தி தாங்க முடியாம இருந்துச்சு. அவங்க வஃபாத்தாக கூடிய நேரத்துல அதுல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயோட கற்புக்குள்ளுக்கு உருவாகக்கூடிய நிலைமையில விட்டுட்டு போனாங்க. புள்ள பௌத்தில வளர்ந்து கொண்டிருக்குது, வாப்பா புள்ளைய அனையதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, பல ஹிக்மத்துகள் இருக்குது வாப்பா மௌத்தா போனதுக்கு. வாப்பா ஹயாத்தோடு இருந்தாங்கடா, நபியுடைய வாப்பாவுக்கு நபி மிச்சம் கண்ணியம் செலுத்த வேண்டியது வரும். உலகத்திலே கண்ணியமானவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால்தான் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் அவங்கள வாப்பாவை எடுத்துட்டான். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாளிலிருந்து தொடர்ச்சியாக அவங்க பிறக்கிறதிலிருந்து வளர்ந்ததிலிருந்து வஃபாத் வரைக்கும் தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கேட்கிற விஷயங்கள் கேட்டுட்டு போறதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை உம்மத்துக்கு தீன் பேட்டு சேரணும், உம்மத்து ஒவ்வொருத்தரும் தாயிகளாக மாறணும், முழு உம்மத்துக்கும் சொர்க்கத்துக்கு போகணும் என்ற கவலை எங்களோட உள்ளத்துல துவக்கணும். எங்கட வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையாக மாறும். மீலாத் நபியுடைய பிறந்த மாசம் என்று செல்றது வெறுமனே சில கவிதைகளை படித்து சாப்பாடு கொடுத்து கொன்றாடுற மாசம் இல்ல. நபிட முஹப்பத்தை நாங்க வெளிப்படுத்தணும் சாப்பாடு போட்டில்ல, நபிட வாழ்க்கைய பின்பற்ற. உலகத்துல மக்கள் யார விரும்புறாங்களோ அவங்கள கண்ட வாழ்க்கையில ரோல் மாடலா எடுக்கிறாங்க.
நாங்க எங்கட நபிய விரும்புறோம் என்றதுக்கு என்ன அடையாளம், எங்கட வாழ்க்கையில உடுப்புல இருந்து வார்த்தைகள்ல இருந்து செயல்கள்ல இருந்து உள்ளத்துல இருந்து எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல எங்கட வாழ்க்கை மாறும். முஸ்லிம் இன்ஷா அல்லாஹ் எதெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதன் படி அமல் செய்வானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. ஆண்கள் கொஞ்சம் இருந்துட்டு போங்க, பெண்கள் மேல வந்திருக்காங்க, பெண்கள் அவசரமாக பேசுறங்க, ஏனென்றா குளிக்க வந்து சேர்த்து பூசிட்டு போன கதையாக இருக்க கூடாது. ஆண் பெண் கலப்பு என்பது ஹராம். அப்போ ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு ரோட்ல பேர் நாங்க நின்று கொண்டிருக்கிறோம், ஆம்பளையும் மாறாங்க போறாங்க பொம்பளையும் கலந்திருக்கிறது என்பது இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நல்ல விஷயம் கேட்டிருக்கிறோம். ஆம்பளைகள் கொஞ்ச நேரம் திக்குறீங்க, பெண்கள் இன்ஷால்லா அவசரமாக வீடுகளுக்கு போங்க, போனத்துக்கு ஆம்பளைகள் போங்க, ஆண் பெண் கலப்பில்லாம எங்கட வாழ்க்கை